பிபிலிய தேடல் மன்னிக்க மறுத்த பணியாள் ஓமை பகுதி 2.
எனதருமை அன்புள்ளங்களே, சில ஆண்டுகளுக்கு முன் பார்த்த தமிழ் திரைப்படம் ஒன்றை இப்போது நினைத்து பார்க்கின்றேன். என்ன படம் என்பது தேவையில்லை, ஏறத்தாழ எல்லா தமிழ் திரைப்படங்களிலும் வரும் கதைதான். சமுதாயத்திற்கு எதிராக தீமைகள் செய்யும் வில்லன்களை தனியாளாய் தீர்த்து கட்டும் ஹீரோ இந்த திரைப்படத்திலும் காட்டப்பட்டார். அண்மைய ஆண்டுகளில் அன்புள்ளங்களே, நமது நாயகர்கள் ஏதாவது ஒரு வசனத்தை அல்லது ஒரு செய்கையை திரைப்படம் முழுவதும் அடிக்கடி சொல்வார்கள், செய்வார்கள். மக்களின் ஆரவார கைத்தட்டலை பெறுவார்கள். அதேபோல் இந்த திரைப்படத்திலும் நடந்தது. தீமை செய்பவர்களை ஹீரோ சந்திப்பார், அடித்து நொறுக்குவார். அவரது அடிகளை தாங்க முடியாமல் அவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். அப்போது ஹீரோ உடனே, மன்னிப்பு எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்று சொல்வார். இப்படி சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டவர்களை தீர்த்து கட்டுவார். திரையரங்கில் விசிலும் கைத்தட்டலும் ஒலிக்கும். அன்பு நெஞ்சங்களே, நீதி நியாயம் என்ற பெயரில் நம் திரைப்படங்களில் வன்முறைகளை சர்வசாதாரணமாக செய்யும் நமது நாயகர்களுக்கு மன்னிப்பு என்ற வார்த்தை பிடிக்காது. மன்னிப்பு என்ற வார்த்தை தங்கள் அகராதியிலேயே கிடையாது என்றும் ஒரு சில நாயகர்கள் வசனம் பேசியிருக்கின்றார்கள். நம் திரைப்பட நாயகர்களுக்கு இணையான ஒருவரை மையப்படுத்தி இயேசு கூறிய உவமை, மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை. அன்பு நெஞ்சங்களே, இயேசு இந்த உவமையை சொல்வதற்கு தூண்டுதலாக அமைந்த சூழலை சென்ற வாரம் சிந்தித்தோம். அது பேதுரு கேட்ட கேள்வி. தனக்கு எதிராக பாவம் செய்யும் சகோதரர் சகோதரியை எத்தனை முறை மன்னிப்பது, 7 முறை மட்டுமா என்று பேதுரு கேள்வி எழுப்பினார். எப்போதும் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு என்பது நம் சுவாசத்தைப் போல நம் இயல்பாக உயிரூட்டும் சக்தியாக மாற வேண்டும் என்ற உண்மையை வலியுறுத்தும் வண்ணம் இயேசு 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று பதிலளித்தார். இதே கருத்தை இயேசு லூக்கா நற்செய்தியில் மற்றொரு வகையில் கூறியுள்ளார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 17. அக்காலத்தில் இயேசு கூறியது, உங்களுடைய சகோதரர் சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள், அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து, நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள்.
அன்பு இதயங்களே, மன்னிப்பு தனக்கு பிடிக்காத வார்த்தை என்றும் பழிக்குப் பழி தனக்கு பிடித்த செயல் என்றும் நமது நாயகர்கள் திரைப்படங்களில் பறைசாற்றும் காட்சிகளுக்கு நேர் மாறான ஒரு நிகழ்ச்சி அன்று கல்வாரியில் நடந்தது. விடுகின்ற ஒவ்வொரு மூச்சுக்கும் சிலுவையில் மரணப் போராட்டம் நடத்தி வந்த இயேசு தனக்கு மிகவும் பிடித்த ஒரு சொல், தன் இயல்பாகவே மாறிவிட்ட ஒரு செயல் மன்னிப்பு என்பதை நிரூபித்தார். தன்னை 3 நாட்களாக பல வகையிலும் சித்திரவதை செய்தது போதாது என்று சிலுவையில் அறைந்த பின்னும் அதன் அடியில் நின்று தன்னை கேலி செய்து கொண்டிருந்த ரோமைய வீரர்களையும், அவர்களுக்கு பின்புலமாயிருந்து அவர்களை தூண்டிய அரசு தலைவர்களையும் மதத் தலைவர்களையும் இயேசு மனதார மன்னித்தார். இறைவனும் அவர்களை மன்னித்து காக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று நாம் லூக்கா நற்செய்தி 23 பிரிவில் வாசிக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, மிருகங்களாக மாறிவிட்ட மனிதர்களை பழிவாங்க நமது திரைப்பட நாயகர்கள் மிருகங்களாக மாறுவர். இயேசுவோ மிருகங்களாக மாறி தன்னை வதைத்த மனிதர்களை மீண்டும் மனிதர்களாக மாற்ற அந்த சிலுவையில் மன்றாடிய போது தெய்வமாகவே மாறினார்.
கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதி
அன்பு நெஞ்சங்களே, எந்த ஒரு மனிதரும் மிருகமாகவோ மனிதராகவோ புனிதராகவோ தெய்வமாகவோ வளர்வதற்கு அவரது பிறப்பு வளர்ப்பு இன்னும் பல காரணங்கள் உள்ளன. சிறுவயதில் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் இறுதி வரை ஒருவரது வாழ்வை உருவாக்கும், மாற்றும் என்பது நமக்கு தெரிந்த உண்மைகள். இயேசுவின் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திப்போம். அவர் சிறுவயது முதல் ரோமைய அராஜகத்தை பல வழிகளிலும் பார்த்து வளர்ந்தவர். அந்த அராஜகத்தை ஒழிக்க, அந்த அராஜகத்தை வெல்வதற்கு அவரும் ஆசைப்பட்டிருப்பார். ஒன்றை வெல்வதற்கு அதை கொல்ல வேண்டுமென்று கட்டாயமில்லையே, வேறு வழிகள் உள்ளனவே. அவற்றில் மிகவும் உன்னதமான வழி அன்பு வழி. அன்பினால் எதையும் வெல்ல முடியும் என்பதைத்தான் இயேசு தன் வாழ்வில், குறிப்பாக சிலுவை மரணத்தில் நிரூபித்தார். எனதருமை அன்புள்ளங்களே, அன்பு, பாசம், மன்னிப்பு என்ற உன்னத உணர்வுகளை பேணி வளர்க்கும் நாற்றாங்காலாய் இருப்பது நமது குடும்பங்கள். சிறுவயது முதல் அன்பு, பாசம், மன்னிப்பு என்ற உன்னத உணர்வுகளை இயேசுவுக்கு போதித்து அவருக்கு வழிகாட்டி வாழ்ந்து வந்த மரியா, யோசேப்பு இருவரையும் இப்போது நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்லித் தந்தவைகளும் அவர்கள் வாழ்ந்த விதமும் இயேசுவை ஓரளவாகிலும் உருவாக்கியிருக்க வேண்டும், இல்லையா? குழந்தை இயேசுவுக்கு, சிறுவன் இயேசுவுக்கு அந்த பெற்றோர் மன்னிப்பை ஊட்டி வளர்த்திருக்க வேண்டும். இப்படி ஓர் அன்புச் சூழலில் அவர் வளர்ந்து வந்ததால் அவரால் ஒரு பரந்த மனம், பரந்த பார்வை இவற்றை பெற முடிந்தது. அன்பு இதயங்களே, பிறந்தது முதல் பல கொடுமைகளுக்கு ஆளாகி அதனால் மனம், உடல் அனைத்தும் கசப்பில், வெறுப்பில் தோய்ந்திருக்கும் குடும்பங்களை, குறிப்பாக அத்தகைய சூழலில் வளரும் குழந்தைகளை எண்ணி பார்ப்போம். கசப்பும் வெறுப்பும் சூழ்ந்த கடலில் மூழ்கியிருக்கும் இந்த குடும்பங்களில் மன்னிப்பு என்ற முத்துக்களும் தோன்றியுள்ளன. மரணம் என்ற பேரிழப்பையும் தாண்டி அன்பும் மன்னிப்பும் வாழ முடியும் என்பதை கல்வாரியில் இயேசு உணர்த்தியதைப் போல நாம் வாழும் 21ஆம் நூற்றாண்டில் பலர் நமக்கு உணர்த்தி வருகின்றனர். இவர்களில் பாலஸ்தீனிய நாட்டில் வாழும் ஓர் ஏழை தம்பதியர் இப்போது என் நினைவை நிறைக்கின்றனர். அன்பு நெஞ்சங்களே, 2005ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ரமதான் பண்டிகை காலத்தில் அஹ்மத் கத்தீப் என்ற பாலஸ்தீனிய சிறுவன் ஒருவன் இஸ்ரேல் வீரர்களால் சுட்டு கொல்லப்பட்டான். அவன் வைத்து விளையாடிக் கொண்டிருந்த பொம்மை துப்பாக்கியை உண்மை துப்பாக்கி என்று நினைத்த இஸ்ரேல் வீரர்கள் அவசரமாக அஹ்மதை சுட்டுவிட்டனர். தாங்கள் செய்த தவறை அந்த வீரர்கள் உணர்ந்ததும் உடனே அந்த சிறுவனை இஸ்ரேல் பகுதியில் இருந்த ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். கூடவே அவனது பெற்றோரையும் அழைத்துச் சென்றனர். அஹ்மதை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. அந்த நேரத்தில் அந்த தாயும் தந்தையும் அற்புதம் ஒன்றை செய்தனர். அவர்கள் இருவரும் அஹ்மதின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். அவர்கள் அந்த உறுப்பு தானத்தை இஸ்ரேல் பகுதியில் இருந்த மருத்துவமனையிலேயே செய்ததை கேள்விப்பட்ட பாலஸ்தீனியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர், பலர் கோபமடைந்தனர். ஆனால் அன்புள்ளங்களே, வேறு பல பாலஸ்தீனியர்கள் இதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். தங்கள் மகனை கொன்றது இஸ்ரேல் படை என்று தெரிந்தும் அந்த பகுதியிலேயே தங்கள் மகனின் உறுப்புகளை அந்த பெற்றோர் தானம் செய்தது மன்னிப்பின் சிகரம். எனது அருமை அன்புள்ளங்களே, பாலஸ்தீனிய சிறுவன் அஹ்மத் கத்தீப்பின் பெற்றோர் இஸ்மாயில், ஆப்லா இருவரும் எளிய மக்கள். இஸ்மாயில் அவர்கள் இரு சக்கர வாகனங்களை பழுதுபார்க்கும் ஒரு மெக்கானிக். தங்கள் மகனின் உறுப்புகளை தானம் செய்ததை பற்றி பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் கேட்டபோது இஸ்மாயில் சொன்னது இதுதான்,
என் மகனின் உறுப்புகள் வழியே வாழப்போகும் இஸ்ரேல் மக்கள் இனிமேலாகிலும் சமாதானத்தை விரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இந்த உறுப்புகளை நாங்கள் தானம் செய்தோம்.
அன்பு நெஞ்சங்களே, அந்த பெற்றோரை இஸ்ரேல் பாலஸ்தீனிய அரசுகள் பாராட்டின. பல தீவிரவாத குழுக்களும் பாராட்டின. அரசுகளும் தீவிரவாத குழுக்களும் கொண்டுவர முயன்றும் முடியாத பாலஸ்தீனிய இஸ்ரேல் ஒப்புரவை ஓர் எளிய மெக்கானிக் குடும்பம் ஏதோ ஒரு சிறிய அளவிலாவது கொண்டு வந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதுபோன்று 1000 சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கத்தான் செய்கின்றன, இனியும் நடக்கும். நமது வாழ்விலும் மன்னிப்பை தந்த நேரங்கள், பெற்ற நேரங்கள், அப்போது நாம் அடைந்த அந்த நிம்மதி, நிறைவு இவற்றை சிந்திப்போம். அவ்வப்போது நடந்து வரும் இந்த அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் நாம் நடத்தினால், ஒவ்வொரு நொடியும் நாம் நடத்தினால், மன்னிப்பு மழையில் இந்த உலகம் நனைந்தால், மன்னிப்பது சுவாசிப்பதைப் போல் நம் ஒவ்வொருவருக்கும் நம் இயல்பாகவே மாறிவிட்டால், இவையெல்லாம் அழகான கனவுகள் என்று ஏக்கப் பெருமூச்சு விட வேண்டாம் அன்பர்களே. நாம் நினைத்தால் இந்த கனவுகளை நனவாக்க முடியும். நாம் மனது வைத்தால் 70 தடவை 7 முறை என்பது நமது மன்னிப்பு மந்திரமாக மாற முடியும்.
பிறருக்கு உதவி செய்த இயேசுவின் கரங்களை பார், ஆணிகள் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில்
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.